نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، لني تركري الله نلدي أرخلي تايم أرخلي سهودري خلي الله تعالى مريوان விஷயங்களை ஈமான் கொள்ளும்படி நாம் ஏவி இருக்கிறான். கண்ணுக்கு தெரிந்த விஷயங்களை கொண்டு மாத்திரமல்ல, எதையெல்லாம் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நம்ப வேண்டும் என்று நமக்கு சொன்னார்களோ, அது நம்முடைய அறிவுக்கு எட்டினாலும் சரி எட்டாவிட்டாலும் சரி, நம்முடைய கண்களுக்கு புலப்பட்டாலும் சரி புலப்படாவிட்டாலும் சரி, அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை நம்புவதற்கு பெயர்தான் மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வது. சொர்க்கத்தை நாம் பார்க்கவில்லை, ஆனாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள், அதை நாம் ஏற்பது கட்டாயம். நரகத்தை நாம் பார்த்தது கிடையாது, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்னார்கள், அதை நாம் நம்புகிறோம். மன்னரை வாழ்க்கை அது எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்கள், அதை நாம் நம்புகிறோம். இப்படி அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை நம்புவதற்கு பெயர் மறைவான விஷயங்களை நம்புவது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு தான் ஜின்னுகள் என்று அல்லாஹ் ஒரு படைப்பை படைத்திருக்கிறான். நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பு இந்த ஜின். நம்முடைய கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கூட திரு குர்ஆனிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலும் இப்படி ஒரு படைப்பு இப்படி ஒரு இனம் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அப்படி ஒரு இனம் இருப்பதை நாம் நம்பியாக வேண்டும். இல்லை என்று மறுப்பது குஃப்ராக இறை மறுப்பாக ஆகிவிடும். எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய கொள்கை கோட்பாடுகளிலே ஒன்றுதான், நாம் கண்ணுக்கு தெரிகின்ற இந்த படைப்புகளை நம்புவது போல வானவர்கள் ஒலியினால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் இருப்பதாக நாம் நம்புகிறோம். மனிதர்களை அல்லாஹ் மண்ணினால் படைத்ததாக திருமறை சொல்கிறது. அதேபோலத்தான் அல்லாஹ் ஜின்னுகளையும் படைத்திருக்கிறான். இந்த ஜின்னுகளை அல்லாஹ் படைத்தது சூடான நெருப்பிலிருந்து அல்லாஹ் படைத்ததாக சொல்கிறான். சூரா அர் ரஹ்மானிலே வரக்கூடிய ஒரு ஆயத்து தான் வஹலகல் ஜான்ன மிம் மாரிஜிம் மின்னார். அதிகமாக பெண்கள் ஓதக்கூடிய சூரா. அல்லாஹான் இந்த ஜின்னத்தையும் படைத்தான், வெப்பமான நெருப்பிலிருந்து அல்லாஹ் படைத்ததாக சொல்கிறான். மிம்மாரிஜிம் மின்னார், கடுமையான வெப்பமான நெருப்பிலிருந்து அல்லாஹ் ஜின்னத்தை படைத்ததாக சொல்கிறான். ஜின் என்று சொன்னாலே அரபியிலே மறைந்தது என்று பொருள். அவர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கிற காரணத்தினாலே, நம்முடைய கண்களை விட்டு மறைந்திருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு ஜின் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு இனம், மனித இனம் ஜின் இனம், இவர்கள் இரண்டு இனத்தையுமே அல்லாஹ் படைத்த நோக்கம் ஒன்றுதான், அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். திருமறையினுடைய ஒரு வசனம் ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின் இனத்தவரையும் என்னை வணங்குவதற்காக எனக்கு அடிமைப்பட்டு நடப்பதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லிக்காட்டுவான். அந்த வகையிலே அருமையான தாய்மார்களே, இந்த ஜின்னுகள் குறித்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்துள்ள சில தகவல்களை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு முன்னாலேயே இந்த ஜின்னத்தை படைத்தான். முதன் முதலாக இந்த பூமியிலே வசித்து வந்தவர்கள் ஜின் இனத்தவர்கள். மனிதனை படைப்பதற்கு முன்னால் இந்த பூமியிலே வசித்து வந்தவர்கள் ஜின் இனத்தவர்கள் தான் இந்த பூமியில வசித்து வந்தாங்க. இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து வருகிறோமோ அதுபோல அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த பூமியிலே அட்டூழியம் புரிந்தார்கள், ஒருவர் மற்றவரை கொலை செய்தார்கள், இரத்தம் சிந்தினார்கள். அப்போது அல்லாஹ் அவர்களை தண்டிக்கும் விதமாக மலக்குகளை அனுப்பி அவர்களோடு சண்டையிட்டு அந்த ஜின்னுகளை மலைகளிலும் காடுகளிலும் வனாந்திரங்களிலும் அல்லாஹ் அவர்களை ஒதுங்க செய்தான். இந்த பூமியில வசிக்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் அவர்களிடமிருந்து பறித்தான். எல்லா இடங்களுக்கும் அவர்கள் சுற்றித் திரியக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினான். ஆக ஜின்னுகள் மனிதனுக்கு முன்னாலேயே படைக்கப்பட்டு பூமியிலே குழப்பத்தை விளைவித்த ஒரு கூட்டம். எனவேதான் அல்லாஹாலா ஆதம் அலை இஸ்லாமை படைக்கப் போவதாக மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் சொன்ன போது இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, இந்த பூமியிலே நான் என்னுடைய ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹாலா மலக்குமார்களிடத்திலே சொன்ன போது அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், அத்தஜ்அலு மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிக்கு தீமா, யாரெல்லாம் இந்த மண்ணிலே குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய இந்த மண்ணிலே ரத்தத்தை சிந்துகின்ற ஒரு படைப்பையா நீ படைக்கப் போகிறாய் என்பதாக மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். இந்த இடத்திலே ஒரு சந்தேகம் வரலாம். முதல் மனிதர் அப்போதுதான் படைக்கப்படவிருக்கிறார். முதல் மனிதரை படைக்கும் போது மலக்குமார்களுக்கு எப்படி தெரியும் இவர்கள் பூமியில குழப்பம் விளைவிப்பார்கள், பூமியில ரத்தம் சிந்துவார்கள் என்பது மலக்குமார்களுக்கு எப்படி தெரியும்? அதற்கு விடையாகத்தான் உலமாக்கள் சொல்வார்கள், ஏற்கனவே வாழ்ந்து வந்த ஜின் இனத்தார் அவர்கள் என்ன பூமியிலே செய்து வந்தார்களோ ஒருவேளை இந்த புதிதாக படைக்கவிருக்கின்ற இவர்களும் அதைத்தான் செய்வார்கள் என்று மலக்குகள் விளங்கியிருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்விடத்திலே அப்படி கேட்டார்கள். ஏற்கனவே ஜின்னுகள் பூமியிலே அட்டூழியம் புரிந்தார்கள், ஒருவேளை இந்த புதிதாக வரக்கூடிய இந்த படைப்பும் பூமியிலே அட்டூழியம் புரிவார்கள் அல்லவா என்று மலக்குமார்கள் சொன்னதை அல்லாஹ் திருமறையிலே சுட்டிக்காட்டுகிறான். அருமையானவர்களே, இந்த மலக்குமார்களுக்கும் இந்த ஜின்னுகளுக்கும் மனிதர்களுக்கும் பல விஷயங்களில் ஒற்றுமையும் இருக்கிறது, பல விஷயங்களில் வேறுபாடும் இருக்கிறது. மனிதர்கள் ஜின்னுகளுக்கு இடையிலான பல ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதில் சில விஷயங்கள் நாம் செய்வதை போன்று அவர்களும் செய்கிறாங்க. மனிதர்களிடையே எப்படி திருமணங்கள் இருக்கிறதோ, தாம்பத்திய உறவு வாழ்க்கை இருக்கிறதோ, குழந்தை பெறுகிற தன்மைகள் இருக்கிறதோ, அதே போலத்தான் ஜின் இனத்தாருக்கு மத்தியிலையும் இந்த திருமண உறவுகள் இருக்கிறது. அவர்களும் வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள், அவர்களும் குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்களுக்கும் சந்ததிகளும் இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ் திருமறையில் இப்படி சொல்லி காட்டுவான், இந்த ஜின்னியனத்தில் உள்ள கெட்டவர்களை தான் நம்ம ஷைத்தான்னு சொல்றோம். யாரை ஷைத்தான் சொல்றோமோ அவங்க யாரு? ஜின்னியனத்தவர்கள் தான். நம்ம இபிலீஸ் என்று யாரை சொல்கிறோமோ அவன் ஜின்னியனத்தை சார்ந்தவன் என்று குர்ஆன் சொல்கிறது. கான மினல் ஜின்னி, அவன் ஜின்னியனத்தை சார்ந்தவனாக இருந்தான். யார்? இபிலீஸ். அவன் ஒரு காலத்தில் நிறைய இபாதத்துகள் செஞ்சதனால அவன் ஜின்னியனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனை அல்லாஹாலா அவனுடைய இவாதத்தின் காரணமாக மலக்குகளோடு அல்லாஹ் அவனை வைத்திருந்தான். பிறகு அல்லாஹ்வுடைய ஆணையை ஏற்க மறுத்த காரணத்தினாலே அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானான். அந்த இபிலீஸை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்கிற போது, அஃதத்தஹிதூனஹு வதுர்ரியத்தஹு அவுலியா மின் தூனி, இந்த இபிலீஸையும் அவனுடைய சந்ததிகளையுமா நீங்கள் உங்களுடைய பாதுகாவலர்களாக உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த ஆயத்திலிருந்து தெரிவது என்ன? மனிதர்களுக்கு வம்சாவளி இருப்பது போல ஜின்னுகளுக்கும் வம்சாவளி இருக்கிறது, அவர்களுக்கும் ஆசா பாசங்கள் இருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே சொர்க்கத்து ஹூருல் ஈன்கள், அவங்கள பத்தி சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். இந்த ஹூருலின் பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இதற்கு முன்னால் அவர்களை மனிதர்களும் தீண்டியது கிடையாது, ஜின்னுகளும் தீண்டியது கிடையாது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்வான். அப்படியானால் அந்த ஜின் இனத்தவர்களுக்கும் கூட இந்த வாழ்க்கையிலான அந்த ஆசைகள் அவர்களுக்கும் உண்டு என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் வழியாக சொல்லிக் காட்டுகிறான். மனிதர்களை விட அதிகமாக குழந்தை பெறக்கூடியவர்கள் ஜின்னுகள். ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் என்ற ஒரு சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் 10 கூறுகளாக அல்லாஹ் பிரித்தான். அதிலே 9 கூறுகள் ஜின் இனத்தவருக்கும் 1 பங்கை அல்லாஹ் மனித இனத்திற்கும் வழங்கினான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உலகத்தில் 1 குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அதே நேரத்தில் 10 ஜின் குழந்தைகள் பிறக்கிறது. மனித இனத்தில் 1 குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் ஜின் இனத்திலே 9 குழந்தைகள் பிறப்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் சொன்னார்கள். ஆக திருமணம் செய்வது, வாழ்க்கை நடத்துவது, குழந்தை பெறுவது, இதிலெல்லாம் மனிதர்களைப் போன்றுதான் அவர்களும் இருக்கிறாங்க. அதேபோல நாம் எப்படி சாப்பிடுகிறோமோ, நாம் எப்படி குடிக்கிறோமோ, அதே போலத்தான் இந்த ஜின்னுகளுக்கும் பசி தாகம் எல்லாமே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை இந்த ஜின்னுகள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உணவை நீங்கள் வழங்குங்கள் என்பதாக சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் சாப்பிட்டு விட்டு அவர்கள் தூக்கி எறியக்கூடிய எலும்புகள் இருக்கிறது, அது உங்களுடைய கரங்களில் கிடைக்கிற போது அது மாமிசமாக கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் மலஜலம் கழித்து விட்டு சுத்தம் செய்கிற போது தண்ணீரை பயன்படுத்தலாம், கல்லை பயன்படுத்தலாம், சில விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது என்று பெருமானார் சொன்னாங்க. அதுல ஒன்றுதான், எலும்புகளை கொண்டு நீங்கள் இஸ்திஞ்சா செய்யக்கூடாது, எலும்புகளை நீங்கள் மலஜலத்தை துடைப்பதற்கு பயன்படுத்த வேண்டாம். ஏனென்று சொன்னால் உங்களுடைய சகோதர இனமாகிய ஜின்னுகளுக்குரிய உணவாக அவை இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ஜின்னுகளும் கூட சாப்பிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா சில நேரங்களில் நாம சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டு உணவுல ஜின்னுகளும் வந்து பங்கெடுக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாம் சாப்பிடுவதற்காக ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சிறுமி வேகமா வந்து அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த சிறுமியினுடைய கையை பிடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு கிராமவாசி வந்தார், அவரும் வேகமா சாப்பிட வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியினுடைய கையை பிடிச்சிட்டாங்க. பிறகு சொன்னார்கள், இவர்கள் இருவரும் பிஸ்மில்லா சொல்லாமல் இந்த உணவை சாப்பிட முனைந்தார்கள். பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகிற அந்த உணவிலே ஷைத்தானும் பங்கெடுத்து விடுகிறான். இவர்கள் பிஸ்மில்லா சொல்லாத காரணத்தினாலே இங்கே ஷைத்தானும் வந்து அமர்ந்து கொண்டான். ஆனால் உடனே நான் அவனை பிடித்து விட்டேன். நான் பிடித்திருக்கிற இந்த ரெண்டு பேருடைய கரங்களுக்கு அருகிலே ஷைத்தான்களும் இருக்கிறார்கள், ஷைத்தான்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உணவின் போது நீங்கள் பிஸ்மில்லா சொல்ல தவறிவிட்டீர்களேயானால் அந்த உணவிலே ஷைத்தான்களும் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள். எந்த வீட்டிலே இரவு நேரத்திலே கதவை மூடுகிற போது பிஸ்மில்லா சொல்லாமல் மூடப்படுகிறதோ அந்த வீட்டிற்குள் ஷைத்தான்களும் வந்து தங்குகிறார்கள். எனவே உண்ணும் போது பிஸ்மில்லா சொல்லிவிட்டால், இரவிலே கதவை மூடுகிற போது பிஸ்மில்லா சொல்லி மூடிவிட்டால் ஜின்னுகள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள், இந்த வீட்டில் நமக்கு தங்குமிடமும் கிடையாது, இந்த வீட்டில் நமக்கு சாப்பிடுகிற வேலையும் கிடையாது, சாப்பாட்டுக்கும் இடம் இல்லை, பிஸ்மில்லா சொல்லிட்டா ஓடி போயிடுறாங்க. பிஸ்மில்லா சொல்லி கதவு மூடிவிட்டால் அந்த வீட்டுக்குள் சைத்தான்களும் வருவதில்லை. இன்றைக்கு இரவு நேரங்களில் நாம வேடிக்கையான விஷயங்களை பார்க்கிறோம், பொழுதுபோக்கான விஷயங்களை டிவியில பார்க்கிற ஞாபகத்தில் கதவை பூட்டுகிற போது கூட நம்மில் பல தாய்மார்கள் பல பெண்கள் பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி யாரும் கதவு மூடுறது கிடையாது. அதனாலதான் பல பாதிப்புகள், நம்மை அறியாத பல விளைவுகளை நாம சந்திக்க நேரிடுகிறது. அவர்களுக்கும் தாகம் இருக்கிறது, அவர்களுக்கும் பசி இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே உணர்த்தியதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி பல்வேறு விஷயங்கள்ல மனிதர்களுக்கும் அவர்களுக்கும் ஒற்றுமை இருக்கிறது. அதே போலத்தான் மனிதர்களுக்கு எப்படி பிறப்பும் இறப்பும் இருக்கிறதோ அதே போல ஜின்னுகளுக்கும் பிறப்பும் இறப்பும் இருக்கத்தான் செய்கிறது. அவங்களும் இறந்து போவாங்க. குர்ஆனும் அதை சொல்கிறது, குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிந்து போகும் அல்லாஹுடைய திருமுகத்தை தவிர. அந்த அடிப்படையில் எல்லா படைப்புகளுக்கும் மௌத் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவனை தவிர எல்லாமே அழிந்து விடுவார்கள். ஜின்னுகளுக்கும் அழிவிருக்கத்தான் செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க துவா செய்கிற போது அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு இப்படி துவா செய்வார்கள், யா அல்லாஹ் நீ மட்டும்தான் ஹை, நித்திய ஜீவனாக இருக்கிறாய், மனிதர்களும் ஜின்னுகளும் இறந்து போவார்கள். ஆக மனிதர்களுக்கு எப்படி மரணம் இருக்கிறதோ ஜின்னுகளுக்கும் மரணம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களை விட அதிக ஆயுட்காலம் ஜின்னுகள் வாழ்கிறார்கள். மனிதர்களை காட்டிலும் மிக நீண்ட காலம் ஜின்னுகளுக்கு ஆயுள் வழங்கப்படுகிறது. ஒரு ஹதீஸ் வருகிறது, பைஹக்கி என்ற நூலிலே வருகிறது. ஹதரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலை அவர்கள் ஒரு நேர்மையான இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் மக்கா முக்கர்ரமாவிற்கு போய்க் கொண்டிருந்தார்கள் ஹஜ் செய்வதற்காக. அப்படி போய்க் கொண்டிருக்கிற நேரத்திலே வழியிலே அவர்கள் ஒரு பெரிய பாம்பு ஒன்று செத்து கிடப்பதை கண்டார்கள். உடனே அவர்கள் யோசித்தார்கள், வழியிலே இப்படி கிடக்கிற போது அதை கண்டு யாரும் அஞ்சிவிடக் கூடாது என்பதற்காக உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலை அந்த செத்து கிடக்கிற பாம்பை வந்து ஒரு குழி தோண்டி அதை அடக்க சொன்னாங்க. அதே மாதிரி அது அடக்கம் செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, உருவம் தெரியல, ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. என்ன சத்தம் சொன்னா, ரஹமத்துல்லாஹி அலைக்கயா சுரக், சுரக்கை உனக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் உண்டாகட்டும் என்று ஒரு குரல் மட்டும் கேட்குது. உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் அந்த குரல் எந்த திசையிலிருந்து வந்ததோ அந்த திசையிலுள்ள அந்த குரல் வந்த திசையை நோக்கி கேட்டாங்க, நீ யாருன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அந்த குரலுக்குரியவர் சொன்னார், நான் ஜின்னத்தை சார்ந்த ஒரு மனிதராக, நான் ஒரு ஆணாக இருக்கிறேன், நான் வந்து ஜின்னத்தை சார்ந்தவன், இறந்து போனவர் என்னுடைய நண்பர், அவர்தான், அவருடைய பெயர் தான் சுரக். ஏன்னா ஜின்னுகள் வந்து பாம்பாகவும் வரலாம், ஜின்னுகள் நாயாகவும் வரலாம். ஜின்னுகளுக்கு அல்லாஹ் பல உருவங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ்தாலா கொடுத்திருக்கிறான். அவர் சொன்னாரு, நான் ஜின்னத்தை சார்ந்தவன், இறந்து போனது என்னுடைய நண்பர், அவருடைய பெயர் தான் சுரக்கு. சொல்லிவிட்டு அந்த ஜின்னு சொன்னது உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களிடத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பையத் செய்த, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உடன்படிக்கை செய்த ஜின்னுகளில் நாங்கள் இருவர் மட்டும்தான் இருந்தோம், அதில் இப்போது அவரும் இறந்து விட்டார். சொல்லிவிட்டு அந்த ஜின்னு சொன்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் சந்தித்த போது என்னுடைய நண்பரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், நீ வந்து ஒரு பாலைவனத்தில் தான் இறந்து போவாய், உனக்கு மரணம் ஒரு பாலைவனத்திலே வரும். அந்த நேரத்திலே என்னுடைய உம்மத்திலே ஒரு சிறந்த மனிதர், என்னுடைய உம்மத்திலே ஒரு சிறப்பு மிக்க மனிதர் உன்னை அடக்கம் செய்வார் என்பதாக சொன்னார்கள். அதைத்தான் இப்போது நான் கண்டுகொண்டேன், அல்லாஹுடைய தூதர் சொன்னது உண்மையானது. உமர் பின் அப்துல் அசீஸ் அந்த காலத்தினுடைய மிக நேர்மையான ஒரு ஆட்சியாளர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த பாம்பை அடக்கிய போது நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. இதை கேட்டு உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலை அழுதார்கள். ஆக அவர்களுக்கு அல்லாஹத்தாலா ஹயாத்தையும் வைத்திருக்கிறான், அவர்களுக்கு அல்லாஹத்தாலா மரணத்தையும் வைத்திருக்கிறான். அதே போல இந்த ஜின்னுகள் இருக்கிறதே, அவர்கள் அதனுடைய அசலான தோற்றத்தில், ஜின்னுகளுடைய ஒரிஜினல் தோற்றம் என்னவோ அந்த தோற்றத்தில் யாரும் ஜின்னுகளை பார்க்க முடியாது. அவங்க நம்மளை பார்க்கறாங்க, அவங்க நம்மை பார்க்க முடியும், ஆனா அதே நேரத்தில் நாம அவங்கள பார்க்க முடியாது. இது திருமறையிலும் வருகிறது, இன்னஹும் யராக்கும் ஓ கவியிலுகும், இந்த ஜின்னுகள் உங்களை பார்க்கறாங்க, ஆனா லா தரவுனகும், நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது. நபிமார்களால மட்டும்தான் ஜின்னுகளை அசல் தோற்றத்தில் பார்க்க முடியும். ஆனா அதே நேரத்தில் இந்த ஜின்னுகள் மனித ரூபத்திலும் கூட வரலாம், ஒரு மனித தோற்றத்திலையும் கூட ஜின்னுகள் வர முடியும். அப்படிப்பட்ட சில ஹதீஸுகளும் இருக்கிறது. ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வருகிறது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோன்பு பெருநாள் அன்று மக்கள் வழங்கக்கூடிய ஃபித்ராவுடைய பேரிச்சம்பழங்கள், அந்த ஃபித்ரா பேரிச்சம்பழங்களை பாதுகாப்பதற்காக இரவு நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நியமித்திருந்தார்கள். நான் அந்த ஃபித்ராவுடைய தர்ம பொருள்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக இரவு நேரத்திலே கண் விழித்திருந்த போது திடீரென கொஞ்சம் கண்ணை இருந்து விட்டேன். கண் திறந்து பார்த்தா ஒரு மனிதர் பேரிச்சம்பல குவியல அள்ளி கொண்டிருக்கிறார். உடனே நான் அவருடைய கையை போய் பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு சொன்னா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல உன்னை கொண்டு போகாமல் விடமாட்டேன் என்று சொன்ன போது அந்த மனிதன் சொன்னான், இல்லை நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன், எனக்கு குடும்பத்தினர் இருக்கிறார்கள், நான் சிரமத்தில் இருக்கிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று. உடனே நானும் இறக்கப்பட்டு விட்டுட்டேன். அன்று காலையில் என்னை பார்த்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன அபூ ஹுரைரா அவர்களே, நேற்று உம்மால் பிடிக்கப்பட்டவர், உம்மால் கையுங்களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த திருடன், அவனுடைய விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அப்போ அபூ ஹுரைரா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவன் நைட்டு வந்து திருட வந்தான், நான் பிடிச்சிட்டேன், அவன் எனக்கு குடும்பம் இருக்குது, ஏழை, நான் ரொம்ப தேவை இருக்குதுன்னு சொன்னதுனால என்னை விட்டுடுன்னு சொன்னா நானும் விட்டுட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் உம்மிடத்தில் பொய் சொல்லி இருக்கிறான், அவன் இன்றைக்கும் வருவான் என்பதாக சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் இரண்டாவது நாளும் அந்த தர்ம பொருளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், இரண்டாவது நாளும் அந்த தர்ம பொருளை அள்ளி எடுக்கிற போது அபூ ஹுரைரா பிடிச்சிட்டாங்க. உடனே அவன் இரண்டாவது நாளும் கெஞ்சனா, என்னை விட்டுருங்க, நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தாருக்கு தேவை இருக்குதுன்னு சொல்லி. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் இரண்டாவது நாளும் விட்டுட்டாங்க. மறுநாள் காலையில் கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன அபூ ஹுரைராவே, நேற்று இரவு என்ன நடந்ததுன்னு சொல்லி. அப்ப சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்றும் அவன் வந்தான், அவன் கெஞ்சினான், நான் அவனை விட்டு விட்டேன் என்று. பெருமானார் சொன்னார்கள், அவன் பொய் சொல்லி இருக்கிறான், இன்றைக்கும் உன்னிடத்திலே வருவான் என்பதாக சொன்னார்கள். மூன்றாவது நாளும் அவர்கள் இரவு நேரத்திலே விழித்திருந்து அந்த தர்ம பொருளை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற போது அதே நபர் வந்து திருட வந்த நேரத்திலே மூணாவது நாளும் பிடிச்சுக்கிட்டாங்க. இப்பயும் அவன் பழைய கதையை சொன்னான், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி. அபூ ஹுரைரா சொன்னாங்க, இல்ல, நான் உன்னை விடமாட்டேன், கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் தான் விடுவேன்னு சொன்னாங்க. இப்ப வந்தவன் சொன்னா, நான் உனக்கு ஒரு கல்வியை கற்றுத்தருகிறேன், உனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லித்தர்றேன், அதை சொன்னா என்ன விட்டுருவியான்னு கேட்டாங்க. என்ன சொல்லுன்னு சொல்லி கேட்டாங்க. வந்த திருடன் சொன்னா, நீர் எப்போதுமே ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்வீராக, இரவிலே படுப்பதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சி ஓதுங்கள், அப்படி ஓதிக்கொண்டால் காலையிலே கண் விழிக்கிற வரை ஒரு மலக்கு உமக்கு பாதுகாப்பாக இருப்பார். ராத்திரி படுக்கிற நேரத்தில் ஆயத்துல் குர்சி ஓதிக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் சொல்றாரு, வந்த திருடன் சொல்லி கொடுக்கிறான் அபூ ஹுரைரா அவர்களுக்கு, இரவிலே நீ ஆயத்துல் குர்சி ஓதினால் காலையில எழுந்திருக்கிற வரை ஒரு மலக்கு உமக்கு பாதுகாப்பாக இருப்பார். அடுத்து அந்த திருடன் சொன்னான், நீர் ஆயத்துல் குர்சி ஓதிவிட்டால் உமக்கு பக்கத்துல ஷைத்தான் அண்டவே மாட்டான், ஷைத்தான் உன் பக்கத்துல நெருங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். அபூ ஹுரைராவும் சரி, மூணு நாள் திருட வந்தாலும் மூணாவது நாள் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இறக்க போட்டு விட்டுட்டாங்க. மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஹதரத் அபூ ஹுரைராட்ட கேட்டாங்க, என்ன அபூ ஹுரைரா, நேற்றும் அவன் வந்திருப்பானேன்னு கேட்டாங்க. ஆமா யார சொல்லலாம், நேத்தும் வந்தான், என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, யார சொல்லலாம், நேத்து நான் அவனை பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு சொல்லி முடிவே பண்ணிட்டேன், அவன் சொன்னான், நான் உனக்கு ஒன்னு கற்றுத்தருகிறேன், என்னை விட்டு விடுன்னு சொன்னான், அதனால நான் விட்டுட்டேன், என்ன சொல்லி தந்தான்னு கேட்டாங்க. இரவு நேரத்தில் ஆயத்துல் குர்சி ஓதுனா மலக்குகள் காலையில கண் விழிக்கிற வரை உன் கூட இருப்பாங்கன்னு சொன்னான். இரவு நேரத்தில் ஆயத்துல் குர்சி ஓதுனா ஷைத்தானுக்கு பக்கத்தில் வரமாட்டான்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் சொன்ன தகவல் உண்மை, ஆனா அவன் பொய்யனாக இருக்கிறான். சொன்ன தகவல் உண்மை, ஆனா அவன் பொய்யன். நீ மூணு நாள் யார்கிட்ட பேசினேன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவிடம் கேட்டாங்க, மூன்று நாட்கள் நீ யாரோடு பேசியிருக்கிறாயின்னு தெரியுமான்னு கேட்டாங்க. இல்ல யார சொல்லல்லா, உம்மிடம் வந்தது ஜின்னத்தை சார்ந்த ஷைத்தான், ஜின்னத்தை சார்ந்த ஒரு ஷைத்தான் மூன்று நாட்களும் உம்மிடத்திலே வந்தான். இந்த ஹதீஸ் உணர்த்துவது என்ன, ஜின்னுகள் மனித ரூபத்திலும் வரலாம், மனித ரூபத்திலே வந்தும் கூட அவைகள் பல சேட்டைகளை செய்ய முடியும் என்பதைத்தான் சொன்னார்கள். அந்த ஜின்யனத்தை சார்ந்த ஷைத்தானு தான் அபூ ஹுரைரா அவர்களுக்கு ஆயத்துல் குர்சியையும் கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறான். அப்ப இதுல நமக்கு என்ன தெரிகிறது, இரவு நேரத்தில் ஆயத்துல் குர்சி ஓதிவிட்டு படுக்கிற போது மலக்குமார்கள் பாதுகாக்கிறாங்க, ஷைத்தான்கள் அவரை நெருங்குவதில்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஆக மனித ரூபத்திலும் கூட ஷைத்தான்கள் ஜின்னுகள் வர முடியும் என்பதை இந்த ஹதீஸ் உறுதிப்படுத்துது. சஹி புகாரியில இன்னொரு ஹதீஸ் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் நான் இரவு தொழுகை, தஹஜ்ஜுதுடைய தொழுகை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்காங்க, சொன்னாங்க, காலையில சொன்னாங்க, ராத்திரி நான் தொழுது கொண்டிருந்தேன், நேற்று இரவு எனக்கு முன்னால் இஃப்ரீத்ங்கிற ஒரு ஜின்னுகள் மூணு இனமா இருக்கிறாங்க, அடுத்து அதை பத்தி சொல்லுவோம். சொன்னாங்க, நான் இரவு தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பலசாலியான ஒரு ஜின்னு எனக்கு முன்னால் என்னுடைய தொழுகையை என்னுடைய கவனத்தை துண்டிப்பதற்காக ஒரு ஜின் ஒன்று கடந்து போனது. அதை பிடிக்கிற சக்தி அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், அதை கட்டுப்படுத்துகிற சக்தி அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். நான் அந்த ஜின்னை பிடிச்சிட்டேன், அந்த ஜின்னை நான் பிடிச்சிட்டேன். நான் ஆசைப்பட்டேன் இந்த மஸ்ஜிது நபவியுடைய தூண்களில் ஏதாவது ஒரு தூண்ல இந்த ஜின்னை கட்டி போடலாம்னு நினைச்சேன். அப்படி கட்டி போட்டா காலையில நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க, எல்லாரும் மதீனாவில் உள்ள எல்லாரும் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாரும் பார்க்கலான்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனாலும் நான் அவனை விட்டுட்டேன், கட்டி போடல விட்டுட்டேன்னு சொன்னான். என்ன காரணம்னு சொன்னா, என் சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட அவங்க ஒரு துவா கேட்டாங்க, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதிம் மின் பஅதி, யா அல்லாஹ் எனக்கு பிறகு யாருக்குமே தராத ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடு என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா கேட்டிருந்தாங்க. இந்த ஜின்னுகளை அடக்கக்கூடிய ஜின்னுகளை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் நபி சுலைமானுக்கு தான் கொடுத்திருந்தான். இந்த விஷயத்துல அல்லாஹ் அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில கொடுத்தது, அதுல நாம் போய் தலையிட விரும்பல. அதனால அந்த ஜின்ன நான் நினைச்சிருந்தா கட்டி போட்டிருக்கலாம், கயாமத்து வரைக்கும் வசப்படுத்தி இருக்கலாம், ஆனா நான் அதை விரும்பல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு துவா செஞ்சிட்டாங்க, எனவே நான் அவனை விட்டு விட்டேன் என்பதாக சொன்னான். ஆக இந்த ஹதீஸுகள் எல்லாம் ஜின்னுகள் மனித ரூபத்திலையும் வர முடியும், அவர்களை கட்டி போடவும் முடியும் என்பதை இந்த ஹதீஸுகளும் உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு நேரத்தில் ஹஜ்ரத் இப்னு மசூத் அவர்களை அழைத்து கொண்டு போனாங்க. மக்கா முக்கர்ரமாவில் ஹஜூன் என்று ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போனவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல இப்னு மசூத் அவங்கள நிக்க வச்சு அவங்கள சுத்தி ஒரு கோடு போட்டுட்டாங்க. சொன்னாங்க, இப்னு மசூத் அவர்களே, நான் திரும்பி வருகிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. இப்னு மசூத் சொல்றாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நான் அதிசயமான உருவங்களை பார்க்கறேன், இரவு ரொம்ப நேரம் ஆகுது, நீண்ட நேரம் ஆகுது, அல்லாஹ்வுடைய தூதரையும் காணோம். சரி, போய் மக்கள்கிட்ட சொல்லலாம், சத்தம் போட்டு யாருடைய உதவியாவது கேட்கலான்னு சொன்னா ஒரு கோடு போட்டு அதற்குள் என்ன அடைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப அதனால பெருமானாருடைய உத்தரவையும் மீற முடியல. எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு ஏதாவது ஆபத்தோ என்று நான் அஞ்சினேன். காலை நேரமாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் வந்தாங்க. வந்தவர்கள் சொன்னார்கள், நேற்று இரவு என்னை சந்திப்பதற்காக யமன் நாட்டிலிருந்து சில ஜின்னுகள் வந்திருந்தார்கள். அந்த ஜின்னுகளோடு உரையாடுவதற்காக, அவர்களோடு பேசுவதற்காகத்தான் நான் சென்றிருந்தேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால இந்த ஜின்னுகள் இருக்கிறார்களே வானலோகம் வரை செல்வாங்க, மலக்குமார்கள் என்னென்ன பேசுறாங்க, உலகத்தில் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுது, இதையெல்லாம் ஜின்னுகள் மேல வரைக்கும் போய் ஒட்டு கேட்பாங்க. அப்படி ஒட்டு கேட்ட செய்தியை தான் உலகத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த மந்திரவாதிகள் ஜோசியம் சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த ஜின்னுகள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இது எது வரைக்கும் நடந்துச்சுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகிற வரைக்கும் இந்த நிலை தொடர்ந்தது. வானலோகத்தில் ஒரு ஜின்னுக்கு மேல இன்னொரு ஜின், இன்னொரு ஜின் அதுக்கு மேல, இப்படியே ஒட்டு கேட்பாங்க. ஆனா எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நபித்துவம் கிடைத்ததோ அதற்கு பிறகு இந்த ஜின்னுகளால் வானலோகத்தினுடைய எல்லையை நெருங்க முடியல. அவங்க வானலோகத்தை நெருங்கினாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் அவர்களை எரிந்து விரட்டுவதற்காக ஒரு நட்சத்திரத்தை அல்லாஹ் படைத்திருந்தான். சூரத்துல் ஜின்னிலையும் அல்லாஹ் அதை பத்தி சொல்றான், ஷிஹாபன் ரசதன், அவர்களை துரத்துவதற்கு விரட்டுவதற்கு அல்லாஹ் ஒரு நட்சத்திரத்தை அல்லாஹ் படைத்திருந்தான். ஜின்னுகள் வானலோகத்துக்கு போனாங்கன்னு சொன்னா உடனே என்னங்க நட்சத்திரங்கள் விரட்ட ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டத்தில் தான் உலகத்தில் உள்ள எல்லா ஜின்னுகளும் யோசிக்கிறாங்க, இதுவரைக்கும் வானலோகம் வரைக்கும் நாம போயிட்டு வந்தோம், ஆனா இப்ப நம்மால போக முடியலையே, அப்படியானா உலகத்தில் ஏதோ அதிசயம் நடந்திருக்குது, உலகத்தில் ஏதோ வினோதமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குதுன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் யமன் நாட்டில் உள்ள சில ஜின்னுகள் உலகம் எல்லாம் சுத்தி வர்றாங்க. அப்படி சுத்தி வந்தவங்க மக்கா முக்கர்ரமாவும் போறாங்க. அங்க போன நேரத்தில் தான் அவங்களுக்கு தெரிய வருது, ஒரு நபி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, அவங்க கடைசி நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹி வருது, அவங்களுக்கு குர்ஆன் அருளப்படுது, அவங்க குர்ஆனை மக்கள்கிட்ட ஓதி காட்டுறாங்க இந்த தகவல் எல்லாம் அந்த ஜின்னுகளுக்கு தெரிய வருகிறது. அப்போதுதான் அந்த ஜின்னுகள் சொன்னார்கள், இந்த குர்ஆனுக்காக இந்த நபிக்காகத்தான் வானலோகத்திலே அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாதுகாப்பை போட்டிருக்கிறான், இனி நாம யாரும் வானலோகம் வரை செல்ல முடியாது என்பதை அந்த ஜின்னுகள் ஒத்துக்கொண்டதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மனிதர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிற மாதிரி இந்த ஜின்னுகளிலும் நல்லவர்களும் இருக்கிறாங்க, ஜின்னுகளிலும் கெட்டவர்களும் இருக்கிறாங்க. மனித இனத்தில் இருப்பது போன்ற எல்லா நிலைகளும் ஜின்னுகளிலும் இருக்கிறது. சூரத்துல் ஜின்னை ஓதி பார்த்தோம்னா தெரியும், அதுலேயும் நல்லவர்கள் இருக்கிறாங்க கெட்டவர்களும் இருக்கிறாங்க. உலமாக்கள் இந்த ஜின்னுகளை மூணு வகையாக பிரிப்பாங்க. அதுல முதல் வகை யாருன்னு சொன்னா இஃப்ரீத். அவங்கதான் ஜின்னுகள்ல பலசாலியான ஜின் என்று சொல்லப்படும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த ஜின்னுகள் எல்லாம் இந்த இஃப்ரீத்ங்கிற வகையை சார்ந்ததுதான். இஃப்ரீத்ங்கிற அந்த வகையை சார்ந்தது அந்த ஜின்னு தான் சொல்லுச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. அவங்களுடைய காலத்துல சபாங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய ஒரு அரசி இருந்தாங்க. அந்த அரசியினுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வர சொல்லி சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சீக்கிரமாக அதை தூக்கிட்டு வரணும், யார் தயாருன்னு கேட்டாங்க. அப்பதான் இந்த இஃப்ரீத்ங்கிற பலசாலியான ஜின்னு சொன்னது, அந்த சிம்மாசனத்தை நீங்கள் கண்மூடி திறப்பதற்குள் உங்க முன்னால கொண்டு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி, உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்குள் நான் கொண்டு வந்து வச்சிடறேன்னு சொல்லிச்சு. அல்லாஹத்தாலா அவ்வளவு பெரிய ஆற்றலை இந்த இஃப்ரீத்ங்கிற அந்த பலசாலியான ஜின்னுகளுக்கு கொடுத்திருந்தான். இவர்கள் ஜின்னுகள்ல மிகவும் பலசாலிகள். ரெண்டாவது வகை யாருன்னு சொன்னா, அவங்கதான் மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய ஜின்னுகள், மனிதர்களுக்கு தவறான பாதையை காட்டக்கூடிய சைத்தான்கள், மனிதர்களுடைய உள்ளங்கள்ல ஊசலாட்டத்தை போடக்கூடிய ஜின்னுகள். இவங்க தான் நம்மை தொழுகையில கெடுக்கிறது, நம்முடைய இபாதத்துகள்ல கெடுக்கிறது, நாம திக்ர செஞ்சா கெடுக்கிறது. இப்படி மனித உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்ற, தவறான எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற சைத்தான்களையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அது ரெண்டாவது வகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒது செய்கிற போது நாம சரியா ஒது செஞ்சோமா இல்லையா அதுல குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் ஒரு சைத்தானா வச்சிருக்கிறான். அந்த ஜின்னுடைய பேர் தான் வலஹான். நாம தொழுகையில இருக்கிறோம்னு சொன்னா நம்முடைய தொழுகையை கெடுக்கிறதுக்கும் அல்லாஹ் சில சைத்தான்களை வச்சிருக்கிறான். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார சொல்லல்லாம், நான் தொழுகையில இருக்கிற போது சில நேரங்கள்ல என்னுடைய பின்துவாரத்தில் இருந்து காற்று பிரிகிற மாதிரி நான் உணர்றேன்னு சொன்னாங்க. இப்ப பெருமானார் சொன்னாங்க, நீ அதுக்காக தொழுகை விட வேண்டாம், அது காத்து பிரியறதல்ல. ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் சைத்தான் அவனுடைய உள்ளத்துல குழப்பத்தை போடுவதற்காக என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு முஸ்லீமுடைய பின்துவாரத்தில் வந்து சைத்தான் ஊதி விடுகிறான், அதுதான் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, அது சைத்தானுடைய சூழ்ச்சின்னு சொன்னான். இப்படி தொழுகையில் இருக்கிற போதும் இந்த சைத்தான்கள் வருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. மூணாவது வகை ஜின்னுகள் யாருன்னு சொன்னா, அந்த ஜின்னுகளுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீலான் என்று சொன்னாங்க. கீலான்னு சொன்னா இந்த ஜின்னுகள் தான் சில நேரங்களில் இவைகள் வந்து வீடுகளில் பல்வேறு இடங்களில் சத்தம் போடக்கூடிய ஜின்னுகள், மனிதர்களை அச்சுறுத்தக்கூடிய ஜின்னுகள், மனிதர்களை பயமுறுத்தக்கூடிய ஜின்னுகள். அது பற்றி சஹி முஸ்லீம்லயே ஒரு ஹதீஸ் வருது. இந்த மாதிரியான ஜின்னுகளுடைய அட்டகாசங்கள் எந்த வீட்டில் இருக்கிறதோ நீங்கள் அந்த வீட்டிலே பாங்கு சொல்லுங்கள். பெருமானார் சொன்னாங்க, இதா தகவலத்தில் கீலான் ஃபனாது பில் அதான். எந்த வீட்டில் ஜின்னுகளுடைய சேட்டைகளும் குழப்பங்களும் இருக்குமோ அங்கே நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி இந்த மூன்று வகையான ஜின்னுகள் அல்லாஹத்தாலா படைச்சிருக்கிறான், மூன்று வகையினர் என்பதாக சொன்னான். இந்த ஜின்னுகள் இவர்களுக்கு கெட்ட சைத்தான்கள் இருக்கிறார்களே, அவங்களுக்கு அருவறுக்கத்தக்க வாடைகள்னா ரொம்ப பிடிக்கும். மலக்குமார்களுக்கு நறுமணம் பிடிக்கும். இந்த சைத்தான்கள் ஜின்னுகளுக்கு அசுத்தமான இடங்கள் பிடிக்கும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கழிப்பிடங்கள், நம்ம டாய்லெட் போறதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த கழிப்பிடங்கள் சைத்தான் வந்து தங்கக்கூடிய இடங்கள். இன்ன ஹாதிஹில் ஹுஷூஷ முஹ்தமரதுன், இந்த கழிப்பிடங்கள் இருக்கிறதே அங்கே சைத்தான்கள் வருகிறார்கள். எனவே நீங்கள் கழிப்பிடங்களுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயித், யல்லா கெட்ட ஆண் சைத்தான்களிடமிருந்தும் கெட்ட பெண் ஜின்களிடமிருந்தும் உன்னை கொண்டே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துஆ ஓதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜின்னுகளால பாதிப்பு ஏற்படாது. இன்னும் சொல்ல போனா மற்றொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதன் கழிப்பிடங்களுக்கு செல்கிற நேரத்தில் அவன் தன்னுடைய மறைவிடத்தை வெளிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுது. இந்த மறைவிடத்தை ஜின்னுகள் பார்க்கிறாங்க. மனிதனுடைய மறைவிடங்களோடு ஜின்னுகள் விளையாடவும் செய்வாங்க. அப்படியானால் நம்முடைய அந்த மறைவிடங்களை ஜின்னுகள் பார்க்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லி காட்டுவார்கள், மனிதர்களுடைய மறைவிடங்களுக்கும் ஜின்னுகளுக்கும் மத்தியிலே அல்லாஹ் திரையாக ஏற்படுத்தி இருப்பது நீங்கள் கழிப்பிடங்களுக்கு செல்லும் முன்னால் பிஸ்மில்லா என்று சொல்வதாகும். பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு உள்ள போனீங்கன்னு சொன்னா உங்களுடைய மறைவிடங்களை பார்க்க முடியாதவாறு அல்லாஹ் ஒரு திரையை போட்டுறான். பிஸ்மில்லா சொல்லாம உள்ள போனீங்க, நம்முடைய மறைவிடங்களை ஜின்னுகள் பார்க்கிறாங்க. இன்னைக்கு பலவிதமான சில தாக்குதல்கள் ஜின்னுகளால ஏற்படுது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த அசுத்தமான இடங்களுக்கு செல்வதற்கு முன்னால என்னென்ன ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டுமோ அது பேண தவறப்படுகிற போதுதான் இந்த ஜின்னுகளால நமக்கு பாதிப்பு வருது. இந்த மறைவிடங்களை ஜின்னுகள் பார்க்கிற போது அவர்களால் சில நேரங்களில் ஆபத்தும் ஏற்படுது. சில நேரங்களில் சில பேர் கழிப்பிடங்கள்ல மூத்தாகியும் இருக்கிறாங்க, ஜின்னுகள் தாக்கி மூத்தானவர்களும் உண்டு கழிப்பிடங்கள்ல. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசுத்தமான இடங்களுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நீங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அதே மாதிரிதான் ஜின்னுகள் அதிகமாக உலாவக்கூடிய இடங்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் வருகிறது. ஒரு சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜின்னுகள் அதிகம் தங்கக்கூடிய இடங்களாக கடைவீதிகள் இருக்கிறது. எனவே காலையிலே கடைவீதிக்கு செல்கின்ற முதல் நபராகவும் நீ இருக்காதே, மாலையிலே கடைவீதி முடிகிற போது அங்கிருந்து வெளியேறக்கூடிய கடைசி ஆளாகவும் நீ இருக்காத. அதனால கடைவீதிக்கு போறது ஏதோ நிர்பந்த தேவை இருந்தா போகணும், இல்லனா என்னங்க எப்போதுமே கடைவீதி சொன்னாங்க, அது மாரக்கத்து ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய கூடாரம் அது என்பதாக சொன்னாங்க. இன்றைய நம்முடைய தாய்மார்கள் எல்லா நேரங்களும் கடைவீதி, ஆண்களை விட அதிகமாக கடைவீதிகளில் இன்னைக்கு பெண்கள் தான் சுத்தி திரியறாங்க. ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது அது சைத்தான்களுடைய கூடாரம் அடித்து தங்குகிற இடம், எனவே அங்கே உன்னுடைய சகவாசத்தை அதிகம் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே போல சைத்தான்கள் ஜின்னுகளை பற்றி நாம் தெரியக்கூடிய மற்றொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஜின்னுகள் மனிதர்களை விட பலசாலிகளாக படைக்கப்பட்டிருந்தாலுமே கூட ஒரு நல்ல மோமின், இறை நம்பிக்கை உள்ள ஒரு மோமின், அவன் ஜின்னை விட பலசாலி, ஜின்னை விட வலிமையானவன். அல்லாஹ் ஜின்னுகளுக்குன்னு ஒரு குவத்தை கொடுத்திருக்கிறான், ஆனாலும் கூட அவர்களுடைய சூழ்ச்சி பலவீனமானது. இதையும் திருமறை சொல்கிறது, நாம் அவங்களை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஹஜரத் அப்துல்லாஹி பின் மசூத் அவர்கள் தம்முடைய மாணவர்களுக்கு ஒரு சம்பவம் ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தான். என்ன சொன்னாங்க, இவனு மசூத் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு நபித்தோழரை ஒரு ஜின்னு வந்து சந்தித்தது, ஒரு சஹாபியர். இந்த சஹாபி யாருன்னு ஆரம்பத்தில் அவங்க பேர் சொல்லல, சொன்னாங்க ஒரு சஹாபியை ஒரு ஜின்னு வந்து சந்தித்தது, சந்தித்து தன்னோடு மல்யுத்தத்திற்கு வருமாறு அழைத்தது, என்னோட சண்டை போட வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்தது. அந்த சஹாபியும் அந்த ஜின்னோடு சண்டையிட்டார், ஒரே குத்துல அந்த ஜின்னையும் வீழ்த்திட்டாங்க, ஒரே குத்துல வீழ்த்திட்டாங்க. அந்த ஜின்னு ரெண்டாவது முறையும் கூப்பிட்டது, இன்னொரு முறை என்னோடு மோத வாங்க பார்க்கலாம், ரெண்டாவது முறை வாங்கன்னு சொல்லி. அந்த சஹாபி இரண்டாவது முறையும் அந்த ஜின்னோடு மோதினார், ரெண்டாவது தடவையும் ஒரே குத்துல அந்த ஜின்ன வீழ்த்திட்டாங்க. அந்த சஹாபி கேட்டாங்களா, அந்த ஜின்ன பார்த்து நான் உன்னை ரொம்ப பலவீனமான ஒரு ஆளா பாக்குறேனே, ஜின்னுகள் எல்லாருமே இப்படித்தான் இருப்பீங்களான்னு சொல்லி. அந்த ஜின்னு சொல்லிச்சான், என்னுடைய இனத்திலேயே ஆக பலசாலி நான் தான், என்னுடைய இனத்துல உறுதியான பலசாலியான ஆனநாதான்னு சொல்லி. பிறகு அந்த ஜின்னு சொல்லிச்சு, மூணாவது தடவை என்ன நீங்க வீழ்த்திட்டீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு துவாவை கட்டுத்தருகிறேன், இன்னொரு தடவை வச்சுக்கலாம் போட்டி, மூணாவது தடவை வீழ்த்திட்டா நான் உங்களுக்கு ஒரு துவாவை கட்டுத்தருகிறேன்னு சொல்லி. அந்த சஹாபியானவர் மூணாவது முறையும் அந்த ஜின்னோடு மோதினார்கள், அந்த ஜின்னை மூணாவது தடவை வீழ்த்திட்டாங்க. இப்ப மூணாவது தடவை தோத்துக்கொண்ட பிறகு அந்த ஜின்னு ஒத்துக்கொண்டது, ஜின்னுகளை விட மனிதர்களாகிய அதுவும் குறிப்பாக ஈமான் கொண்ட மனிதர்கள் பலசாலிகள் என்பதை ஒத்துக்கொண்டு அந்த சஹாபிக்கு அந்த துவாவையும் கற்றுக் கொடுத்தது. அந்த துவா வேறென்றுமல்ல ஆயத்துல் குர்சியை தான் கற்றுக் கொடுத்தான், நீங்க ஆயத்துல் குர்சி அதிகமா ஓதுங்க, அப்ப ஆயத்துல் குர்சியுடைய மகத்துவத்தை மனிதர்கள் விளங்கியதை விட ஜின்னுகள் அதிகமா விளங்கி இருக்கிறாங்க. ஆயத்துல் குர்சி எங்கு ஓதப்படுதோ அங்கு ஜின்னுகள் நெருங்கிறது கிடையாது. இதை ஜின்னுகள் மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. இந்த சம்பவத்தை இப்னு மசூத் ரழியல்லாஹு அவர்கள் தன் மாணவர்களுக்கு சொன்னாங்க. ஒரு சஹாபி 3 தடவை ஜின்னுகளோடு மோதி அதை வீழ்த்தினாங்கன்னு சொல்லி மாணவர்கள்லாம் கேட்டாங்க. இப்னு மசூத் அவர்களை பார்த்து, இப்னு மசூத் அவர்களே, அந்த சஹாபி யாரு, அவருடைய பெயரை நீங்க சொல்லவில்லையே என்று. இப்னு மசூத் சொன்னார்கள், அந்த சஹாபி உமரை தவிர வேறு யாராக இருக்க முடியும், உமர் ரழியல்லாஹு அவர்களை தவிர அது வேறு யாராக இருக்க முடியும்னு சொன்னாங்க. அப்ப உமர் ரழியல்லாஹு அவர்கள் 3 முறை ஜின்னை வீழ்த்தி இருக்கிறார்கள், இதிலிருந்து ஜின்னுகளுடைய அந்த சூழ்ச்சியானது பலவீனமானது என்பதையும் பெருமான இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அருமையானவர்களே, இந்த ஜின்னுகளால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சில தாக்கங்களும் இருக்கிறது, சில பாதிப்புகளும் இருக்கிறது. அது நாம ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் வச்சுக்கொள்ளலாம். அரபியில சொல்ல போனா அதுக்கு பேர் மஸ்து ஷைத்தான், ஷைத்தானுடைய தீண்டுதல், ஜின்னுடைய தீண்டுதல். ஒரு மனிதனுக்குள்ள ஜின்னு வந்து தங்கி சில சேட்டைகளையும் சில குழப்பங்களையும் ஏற்படுத்த முடியும். இதை குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக மறுப்பதற்கில்லை, இதற்கு ஆதாரங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ் திருமறையிலே யார் வட்டி உண்கிறார்களோ, வட்டி சாப்பிடுகிறார்களோ, அவங்களை பத்தி சொல்கிற போது அவங்க மறுமையில எப்படி எழுந்திருப்பாங்கன்னு சொன்னா, ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்கள் எழுந்திருப்பதை போல. அப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் என்பது உண்மை. ஒரு மனிதனுக்குள்ள ஷைத்தானுடைய அந்த வேலைகள், ஜின்னுடைய அந்த வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஆனா நல்லவர்கள் மீது, உறுதியான ஈமான் கொண்டவர்கள் மீது ஜின்னுடைய எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஹதீஸிலேயும் ஆதாரங்கள் இருக்கிறது. சில நேரங்களில் மனிதர்களுக்குள் ஜின்னுகள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஹஜ்ரத் யாலபுன் உமையா என்கிற ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்துல நான் இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்க, தன்னுடைய கை குழந்தையோடு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னபினி ஹாதா பிஹி லமமுன், என்னுடைய மகன் ஜின்னுடைய தாக்கத்தினால, ஜின்னுடைய பாதிப்பினால ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பக்கத்துல கொண்டு வான்னு சொன்னாங்க. அந்த அம்மாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல கொண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையோ ஓதுனாங்க. ஓதி என்ன செஞ்சாங்க, அந்த பையன் மேல துப்பி விட்டு சொன்னார்கள், உஹ்ருஜ் அதுவல்லாஹ் வ அன ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதியே வெளியே போயிடு, நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறேன். அல்லாஹுடைய விரோதியே வெளியேறிவிடு, நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை அல்லாஹுடைய விரோதியே வெளியே போயிடுன்னு சொன்னாங்க. அப்படியானா அந்த குழந்தைக்குள் ஜின்னு இருக்க போய் தான் சொன்னாங்க வெளியே போயிடுன்னு சொல்லி. கொஞ்ச நாள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த வழியாக வந்த நேரத்தில் ஒரு சஹாபிட்ட சொல்லி அனுப்புறாங்க, அந்த அம்மா வர சொல்லுங்கன்னு சொல்லி. அந்த அம்மா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததை கேட்டு அவங்களுக்காக நிறைய உணவுகளையும் கொண்டு வந்தாங்க. இப்ப நபி அவங்க கேட்டாங்க, உன்னுடைய மகன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி. இப்ப அந்த அம்மா சொன்னாங்க, எப்போ நீங்க ஓதிட்டு இந்த இடத்த விட்டு பிரிஞ்சு போனீங்களோ அதுக்கப்புறம் என்னுடைய மகனிடத்துல அந்த மாதிரி எந்த விதமான பாதிப்பையும் நாங்க பார்க்கவில்லை என்று அந்த தாயார் சொன்னதாக பார்க்கிறோம். ஆக மனிதனுக்குள்ள ஜின்னுகள் இப்படிப்பட்ட சில சேட்டைகளையும் செய்யலாம். அந்த மாதிரியான நேரத்தில் அதற்கான சரியான தீர்வு என்ன, அதையும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஹதீஸுகளிலே வருகிறது திருக்குறானுடைய சில ஆயத்துகள், சில ருக்கியா என்று சொல்லப்படக்கூடிய மார்க்க ரீதியான சில வசனங்கள், இவைகளை ஓதுனா குணம் கிடைக்கும். ஆனா இன்றைக்கு நிறைய பேர் சொல்வது என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி ஜின்னுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு குர்ஆன் ஓதுறதுனால, ஆயத்துல் குர்சி ஓதுறதுனால, அல்லது உலமாக்கள் சொல்லக்கூடிய துவாக்கள் அதையெல்லாம் ஓதுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எதுவுமே கிடைக்கிறது இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. உண்மைதான், ஃபாய்தாக்கள் பெரிய பிரயோஜனங்கள் இல்லாத ஒரு நிலையைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதற்குரிய காரணத்தையும் நாம செய்யக்கூடிய தவறுதான். நாம ஓதி பார்க்கக்கூடிய முறை இருக்கிறதே குர்ஆனுடைய ஆயத்துகள், வசனங்கள், சூராக்கள், இது கண்டிப்பா பலன் தரும். இதை மீறி உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது, இதுக்கு மீறி எந்த விதமான ஆற்றலும் எதுக்கும் இல்லை. ஆனா நாம ஓதக்கூடிய இந்த குர்ஆனு, இந்த ஆயத்துகள், அது பலன் தராம போறதுக்கு என்ன காரணம்னா, குர்ஆனை கொண்டு உங்களுக்கு ஷிஃபா வேணும்னு சொன்னா நீங்க பல விஷயங்களை கடைபிடிக்கணும். ஒரு தொழுகை நிறைவேறணும்னு சொன்னா அவருடைய ஒது கரெக்டா இருக்கணும், அவருடைய ஆடை சுத்தமாக இருக்கணும், உடம்பு சுத்தமாக இருக்கணும், இடம் சுத்தமா இருக்கணும். இந்த ஷர்த்துகள் எல்லாம் இருந்தாதான் அவருடைய தொழுகை அல்லாட்ட நிறைவேறும். அதற்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கறான். அதே மாதிரிதான் குரானை கொண்டு நாம வந்து என்ன செய்கிற போது ஓதி பார்க்கிற நேரத்தில் அந்த குரானை கொண்டு ஓதி பார்க்கறது நமக்கு பலன் தரணும்னு சொன்னா சில விஷயங்களை விட்டு சுத்தமா இருக்கணும். உதாரணமாக அந்த வீட்டில் அசுத்தங்கள் இருக்கக்கூடாது, அந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கக்கூடாது, அந்த வீட்டில் இசை எதுவுமே இருக்கக்கூடாது, பாடல்கள் ஒழிக்கக்கூடாது. இது மாதிரியான விஷயங்கள் பேணப்பட்டாதான் நாம் ஓதக்கூடிய குர்ஆன் பலன் தருகிறது. இன்னைக்கு நாம் வீடுகளில் உருவங்கள் வச்சிருக்கிறோம், உருவ படங்களை வச்சிருக்கிறோம், பல போட்டோக்களை நாம் எடுத்து வச்சிருக்கிறோம், திருமண நேரத்தில் எடுத்த போட்டோக்கள், எத்தனையோ உருவங்களை நாம் வச்சிருக்கிறோம். நாம வந்து அதிகமாக பாடல்கள் இசையை வந்து வச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இருக்கிற நேரத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் அந்த வீட்டில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஒரு பக்கம் டிவி ஓடிட்டு இருக்குது, ஒரு பக்கம் சிலர் என்னங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குர்ஆன் ஓதப்படுதுன்னு சொன்னா இந்த குர்ஆன் ஓதுதல் எந்த விதமான மாற்றத்தையும் தராது. அதனால இந்த மாதிரி ஜின்னில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஷிஃபா கிடைக்கணும்னு சொன்னா குர்ஆன் ஓதி அந்த வீட்டில் டிவி பார்க்க கூடாது, அந்த வீட்டில் எந்த விதமான இசையும் ஒலிக்க கூடாது, எந்த விதமான துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. அப்பதான் மலக்குகள் வர்றாங்க. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபு அய்யூபுல் அன்சாரி அவங்க வீட்டில் இருந்துதான் தினசரி உணவு வரும். அதை நபி அவங்க சாப்பிடுவாங்க, கொஞ்சத்தை மிச்சம் கொடுத்து அனுப்புவாங்க, அதை அந்த வீட்டு மக்கள் பரக்கத்தான் நினைச்சு சாப்பிடுவாங்க. ஒரு நாள் அபு அய்யூபுல் அன்சாரி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுத்து அனுப்பினோம், ஆனா அறவே சாப்பிடாம திருப்பி கொடுத்து அனுப்பிட்டாங்க. என்னமோ தெரியலன்னு பயந்து போய் கேட்டோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வேறொன்றும் அல்ல, இன்றைய உணவுல நீங்க வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்திருந்தீங்க. நான் வெங்காயம் பூண்டை நான் சாப்பிட்டேன்னு சொன்னா மலக்குமார்கள் அதில் இருக்கிற துர்வாடையின் காரணமாக என்னிடத்துல வரமாட்டாங்க. இத்தனைக்கும் வெங்காயம் ஹலால், பூண்டு வந்து ஹலால், ஆனாலும் கூட இந்த வெங்காயத்திலிருந்து பூண்டிலிருந்து வரக்கூடிய இந்த வாடையின் காரணமாக கூட மலக்குமார்கள் வரமாட்டாங்கன்னு சொன்னா அசுத்தமான இடங்களுக்கு மலக்குமார்கள் கண்டிப்பா வரமாட்டாங்க. அதனாலதான் ஹதீஸ்ல வருது, யாராவது வெங்காயம் சாப்பிட்டா, பச்சையா பூண்டை சாப்பிட்டிருந்தா அவர் பள்ளிக்கு வர வேண்டாம், அந்த வாடையை அகற்றாமல் அந்த வாடையை நீக்காம பள்ளிக்கு வர வேண்டாம். எனவே துர்நாற்ற அறவே இல்லாத வீட்டுக்கு தான் மலக்குமார்கள் வருவாங்க. நாம ஒரு பக்கம் என்ன செய்யறோம், சில பேர் புகையில போடுறாங்க, சில பேர் பீடி சிகரெட் குடிக்கிறாங்க, வெங்காய வாடைக்கும் பூண்டுனுடைய வாடைக்குமே மலக்குகள் வர்றதில்லைன்னு சொன்னா பீடி சிகரெட் வாடைக்கு எப்படி வருவாங்க, பொடி போடுறோம் இந்த பொடி வாடைக்கு எப்படி மலக்குமார்கள் வருவாங்க. இன்னைக்கு குர்ஆனை கொண்டு ஷிஃபா இல்ல, ஷிஃபா இல்ல அப்படி நாம சொல்றோம்னா என்ன காரணம், குர்ஆனை கொண்டு நிவாரணம் கிடைக்க வேண்டுமானால் அதற்குன்னு சொல்லி ஷர்த்துகள் இருக்கிறது, அதற்கென்று நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த நிபந்தனைகள் பேணப்பட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக ஷிஃபா கிடைக்கும். அந்த மாதிரி ஹதீஸ்கள் இருக்குது, என்னென்ன சூராக்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை பல சந்தர்ப்பங்களில் நாமளே எழுதி கொடுத்துருக்கிறோம். ஆனால் நாம அந்த ஷர்த்துகளை பேணுறதில்லை. அந்த ஷர்த்தை பேணாததுனால தான் குர்ஆனை கொண்டு ஷிஃபா கிடைக்கிறது கிடையாது. அருமையான தாய்மார்களே, எல்லா பிரச்சனைகளையும் குர்ஆன் ஓதி சரி செய்ய முடியும். அதில் இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளணும், இந்த ஜின்னுகளால் ஏற்படக்கூடிய கண்ணீர், ஜின்னுகளால் ஏற்படக்கூடிய செய்வினைகள், இதுக்கெல்லாம் இயன்ற வரைக்கும் நாமளே ஓதணும். அடுத்தவங்கள்ட்ட ஓதி பார்க்க சொல்றதை விட நாம ஓதுவதானது அல்லாவுக்கும் நமக்குமான தொடர்பை வந்து பலமாக்கும், அல்லாவுக்கும் நமக்குமான தொடர்பை வந்து அது இறுக்கமாக்கும். எனவே அந்த அடிப்படையில் எந்த ஒரு பிரச்சனையானாலும் குர்ஆனை நாம தைரியமாக ஓதுறது, அந்த அடிப்படையில் அதை நாம கடைபிடிச்சோம்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயமாக பலன் தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில குறிப்பிட்ட நேரங்கள் ஷைத்தான்கள் ஜின்னுகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற நேரங்களும் இருக்கிறது, ஷைத்தான்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற நேரங்கள், அந்த நேரங்களில் நாம எப்படி நடக்க வேண்டும் அதற்கான வழிகாட்டுதலையும் பெருமானார் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. எந்த விஷயத்தையும் அவங்க நமக்கு சொல்லாம விட்டுட்டு போகல, நம் மீது அவ்வளவு அக்கறை கொண்டவர்கள் அவர்கள். அதுல ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் மாலையிலே மறைகிற அந்த அந்தி சாய்கிற நேரம், மறைகிற அந்த நேரம், அந்த நேரத்தில் நீங்கள் குழந்தைகளை வெளியே அனுப்பாதீர்கள், குழந்தைகளை வெளியே அனுப்பாதீர்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டினுடைய கதவுகளை தாளிடுங்கள் என்று நபி சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த அந்தி சாய்கிற நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அல்லாஹாலா இந்த ஜின்னுகளை உலாவ விடுகிறான். பூமியில இந்த ஜின்னுகள் பரவி செல்கிற நேரம், அந்த பரவி செல்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் இந்த குழந்தைகள் போவார்களே, ஆனால் அந்த குழந்தைகளை அந்த ஜின்னுகள் பறித்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க. அந்த நேரத்தில் கதவை தாளிடுங்கள், கதவை மூடி வையுங்கள், திறந்து வைக்காதீர்கள். மூடப்பட்ட அந்த கதவுகளை திறந்து கொண்டு ஷைத்தான்கள் வரமாட்டார்கள். ஆக மாலை நேரத்தில் குழந்தைகளை வெளியே கொண்டு செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலையும் வழங்கினான். அதே மாதிரி சொன்னாங்க, இரவுல மக்கள் எல்லாம் மனித நடமாட்டம் அடங்கிய பிறகு, எல்லாம் என்னங்க ஊரே அடங்கிடுச்சு, மனித நடமாட்டம் அடங்கின பிறகு நீங்கள் வெளியே செல்லாதீர்கள். சில பேர் தன்னை தைரியசாலி அப்படின்னு நினைக்கலாம், 12 மணி 1 மணிக்கு நான் தைரியமா வெளியே போவேன். நம்முடைய தைரியத்தை கண்ணுக்கு தெரிகின்ற படைப்புகளோடு காட்டலாம், ஆனா கண்ணுக்கு தெரியாத படைப்புகளோடு காட்டக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு நேரத்தில் மனித நடமாட்டம் அடங்கிவிட்டால் நீங்கள் வெளியேறுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹாலா இந்த பூமியில பல அதிசயமான படைப்புகளை உலாவிடுகிறான். இதெல்லாம் மூட நம்பிக்கை அல்ல, ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள், புகாரியிலும் முஸ்லிமிலும் வரக்கூடிய ஹதீசுகள். அந்த இரவு நேரத்தில் அல்லாஹ் சில படைப்புகளை உலாவ விடுகிறான். நீங்கள் அந்த நேரத்திலே வெளியே செல்லாதீர்கள். ஒருவர் வெளியூர்ல இருந்து ஊருக்கு வர்றதா இருந்தாலும் சரிதான், உள்ளூரில் இருந்து வெளியே செல்வதாக இருந்தாலும் சரிதான், சில குறிப்பிட்ட நேரங்கள்ல தனியாக போறது என்பது நல்லதல்ல. அந்த மாதிரி நேரங்களில் போறதுனால சில பாதிப்புகளுக்கு நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அருமையான தாய்மார்களே, இப்படி இந்த ஜின்னுகள் குறித்த நிறைய வழிகாட்டுதல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஜின்னுகளால நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதையும் சொன்னாங்க, அதற்குரிய தீர்வையும் நமக்கு சொல்லித்தந்தாங்க. நம்ம அதிகமா ஜின்னுகளுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பெருமானாருக்கும் சொல்லி கொடுக்கறான், ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி அன் யஹ்துரூன். அல்லாஹ், இந்த ஜின்னுகளுடைய ஊசலாட்டங்களை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், இந்த ஜின்னுகள் என்னிடத்திலே வருவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன், ஜின்னுகளுடைய குழப்பங்களிலிருந்தும், வாய் யஹ்துரூன் அவர்கள் என்னிடத்திலே ஆஜராவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் வந்த இந்த துவாக்களை நாம தொடர்ந்து கடைபிடித்தோம் என்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஆயத்தில் குர்சி ஓதுவது, பக்ரா சூராவை ஓதுவது, இதெல்லாம் ஜின்னுகளை நம்மை ரொம்ப தூரமாக்கிவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதிகமா திக்ருகள் செய்வது, அந்த இடங்கள்ல ஜின்னுகள் அதிகமா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சில பெண்கள் இது போன்ற ஜின்னுகளுடைய தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சில தவறுகள் தான், அவங்க செய்யக்கூடிய சில பிழையான காரியங்கள், அந்த காரியங்களாலதான் இது போன்ற சில நிலைகளுக்கு அவங்க பாதிக்கப்பட்டு பல நாட்கள் அதுல குணம் கிடைக்காம ஆயிடுறாங்க. எனவே நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கிற இந்த வழிமுறைகளை பேணுனா இந்த பாதிப்பும் கிடையாது. அதே போல இன்னொன்றையும் நாம கவனத்தில் கொள்ளணும், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வியாதிகள் எல்லாவற்றுக்கும் காரணம் ஒருவேளை ஜின்னுடைய வேலையா இருக்குமோ அல்லது சூனியமா இருக்குமோ என்று நம்புவதும் அதுவும் ஈமானுடைய பலவீனம். சில நேரங்களில் ஒரு மனிதனுக்கு சூனியத்தினாலையும் பாதிப்பு வரலாம், ஆனா எல்லா விஷயத்திற்கும் இது சூனியமா இருக்கும் அப்படி நம்புறதும் ஈமானுடைய பலவீனம். அப்படி எல்லா விஷயத்திலும் நம்பிக்கையை நாமோ அப்படி கொண்டு போகவும் கூடாது. உடம்புல ஏதாவது ஒரு வலி வருது, உடனே நமக்கு யாரோ சூனியம் செஞ்சிட்டாங்க என்று நம்பவும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அழகான துவாக்கள் இருக்கிறது, அந்த துவாக்களை கடைபிடித்தோம்னு சொன்னா எல்லா வியாதிகளுக்கும் அதுல மருந்தும் இருக்கிறது. பல துவாக்களை நாமளும் பயான்ல சொல்லி இருக்கிறோம், இந்த துவாவை நம்ம ஏற்கனவே எழுதி கொடுத்தும் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கடுமையான தலையில வலியினால அவதிப்படுகிறேன் என்று சொன்னாங்க. ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க நம்பிக்கையோடு ஓதுனாங்க, அந்த வலி இருந்த இடம் தெரியாம பறந்து போச்சு. சொன்னாங்க, உடம்புல எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க, கை வைத்துக் கொண்டு பிஸ்மில்லான் 3 தடவை சொல்லுங்க, 3 தடவை பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு துவா சொன்னாங்க, 7 தடவை அந்த துவா ஓதுங்கன்னு சொன்னாங்க. இது இதுக்கு முன்னாலே நம்ம ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கிறோம், அந்த 7 தடவை இந்த துவா ஓதுங்க, அந்த துவாவுடைய கருத்து என்ன? அல்லாஹுடைய கண்ணியத்தை கொண்டும் அல்லாஹுடைய வல்லமையை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எனக்கு நேர்ந்த இந்த வியாதியினுடைய தீங்கிலிருந்து, எனக்கு நேர்ந்த இந்த வியாதியினுடைய கஷ்டத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இது ஏழு தடவை ஓதுங்க, இந்த நோய் குணமாயிடும் சொன்னான். இந்த சஹாபி கொஞ்ச நாள் கழிச்சு வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உங்களுடைய தலைவலி எப்படி இருக்குன்னு சொல்லி. யார சொல்லலாம், என்னுடைய தலைவலி குணமாகி விட்டதுன்னு சொல்லி. இந்த துவாவை நிறைய உலமாக்கள் ஓதி இருக்கிறாங்க. அனுபவபூர்வமாக பலன் தரக்கூடிய ஒரு துவா இது. எனவே அருமையானவர்களே, இப்படி நாம் மறைவான விஷயம் என்ற அடிப்படையில் ஜின்னுகள் குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை நாம் நம்ப வேண்டும். நம்புவது ஈமானுடைய ஒரு அங்கம். அதே நேரத்தில் இந்த ஜின்னுகள் நாம் நல்லவர்களாக, ஈமான் தூய்மையானவர்களாக, அமல்கள் உடையவர்களாக இருந்தால் இவங்களால எந்த பாதிப்பும் வராது. இதையும் அல்லாஹால சொல்லி காட்டுவான், லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு. ஈமான் கொண்ட மக்கள் மீது இந்த கெட்ட சைத்தான்களுக்கு எந்த ஆதிக்கமும் இல்லை. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவர்களுக்கும் இந்த சைத்தான்களால், ஜின்னுகளால் எந்த பாதிப்பையும் தர முடியாது என்பதை குர்ஆன் தெல்ல தெளிவாக கூறுகிறது. அந்த வகையில் அதிகமாக வீடுகளில் குர்ஆன் ஓதப்படணும். ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சி ஓதணும். ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், அஞ்சு நேர தொழுகைக்கு பிறகு யார் ஓதுறாரோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில மரணம்தான் குறுக்கே இருக்கிறதுன்னு சொன்னாங்க பெருமானார். இதுக்கு என்ன அர்த்தம்? மௌத்தா போனா நேரடியா சொர்க்கம்தான் அவருக்கு. யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ அவருக்கும் மௌத்துக்கும் மத்தியில, அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில மரணம் தான் குறுக்க இருக்குதுன்னு சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, அதிகமாக இந்த ஆயாத்துகள் திக்கர்கள் இதையெல்லாம் ஓதணும்னு சொன்னா எல்லா விதமான தீங்கிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான். இந்த காலத்தில் நாம ஜின்னுகளால் மட்டுமல்ல, இது அல்லாமல் வேறு எத்தனையோ விதமான மனித எதிரிகளாலும் பாதிக்கப்படுறோம். முஸ்லிம்கள் மீதான வெறுப்பும் முஸ்லிம்கள் மீதான காழ்ப்புணர்ச்சியும் இன்னைக்கு உலகம் முழுக்க அதிகமாக இருக்குது. முஸ்லிம்களா இந்த எதிரிகளால முஸ்லிம்களுக்கு எல்லா இடங்களிலும் ஆபத்து. போன வாரம் நியூசிலாந்து என்ற நாட்டில் ஒரு ஜும்மா பள்ளியில் ஒரு கிறிஸ்தவனால் முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, ஷஹீதானாங்க. பெண்கள் அந்த தகவலை தெரிஞ்சிருக்கீங்களோ இல்லையோ தெரியாது. இன்னைக்கு உலகம் முழுக்க இது போன்ற ஆபத்தான சூழல்கள் ஏற்படுது. இதுக்கெல்லாம் பாதுகாப்பும் கூட அல்லாஹ்வும் ரசூலும் என்ன துவாவை கற்றுத்தந்தாங்களோ இந்த துவாக்களை நம்ம ஓதணும்னு சொன்னா அல்லாஹ் இந்த மனித சைத்தான்கள்ட்ட இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். அந்த வகையிலே தான் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நம்முடைய இந்தியாவிலே நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடக்கவிருக்கிறது. பெண்கள்கிட்ட நாம அதிகமா அரசியலை பத்தி பேசுறது கிடையாது. நம்ம யாருக்கு ஓட்டு போடுங்க போடக்கூடாது அதை சொல்றது நம்முடைய நோக்கமும் அல்ல. நாம சொல்ல விருப்பது என்னன்னு சொன்னா, நம்முடைய நாட்டில் முஸ்லிம்களுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஒரு எதிர்காலம் கண்ணுக்கு தெரியுது. இப்போது இருக்கிற இதே அரசாங்கம் இப்படியே நீடிச்சதுன்னு சொன்னா அடுத்து நம்முடைய தலைமுறையினுடைய கதி என்னவாகும் என்று நாம சொல்ல முடியாது. அல்லாட்ட நாம அதிகமா பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு கட்டாயமான சூழல்ல இருக்கிறோம். ஆண்களுக்கும் நாம அடிக்கடி வலியுறுத்தி கொண்டு வர்றோம், பெண்களும் நோன்பு வைக்க முடிஞ்சா நோன்பு வைங்க, நோன்பு வச்சு எத்திக்காக இருந்து துவா செய்ய முடிஞ்சா துவா செய்யுங்க. எல்லாம் வரக்கூடிய இந்த தேர்தலில் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பாதுகாப்பான நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும். யார் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களும் அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்க எப்படி வந்துவிடக்கூடாது. என்னதான் அவங்க சூழ்ச்சி செய்தாலும் சூழ்ச்சியாளர்களுக்கு மேல் அல்லாஹ் பெரிய சூழ்ச்சிக்காரனாக இருக்கிறான். எனவே இவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாட்ட நீங்க துவா செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு தாய்மார்கள் குறிப்பா இந்த தேர்தல் வரைக்கும் நீங்க துவா செய்யுங்க. அல்லாஹ் என்ன சூழ்ச்சி செய்தாலும் இவர்களுடைய சூழ்ச்சி பழிக்க கூடாது. முஸ்லிம்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் உருவாகணும். எங்கு திரும்பினாலும் எங்களுக்கு எதிரான சூழ்நிலை, எங்களுக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஆபத்து, இந்த ஆபத்திலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்று என்று நீங்கள் துவா செய்யக்கூடிய நிலையில இருக்கிறீங்க. உங்களுடைய ஆண்கள் வெளியூர்ல சம்பாதிக்கிறாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, முஸ்லீம் ஒரு பஸ்ல ஒரு ட்ரெயின்ல போனாருன்னு சொன்னா அவரை கண்ணியமாக பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முஸ்லீம் ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்றதுக்கு மாற்று மதத்தவர்கள் யோசிக்கிறாங்க. அப்படியே உட்கார்ந்தாலும் ஒரு தீவிரவாதி பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படிதான் இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தினுடைய விஷயங்களை மூழ்காம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மீண்டும் தப்பி தவறி இதே நிலை தொடருமையானால் நம்முடைய எல்லா உரிமைகளும் இந்த நாட்டில் பதிக்கப்பட்டுரும். எனவே தாய்மார்களே, பொழுதுபோக்கில் வேடிக்கையான விஷயங்கள்ல காலத்தை கழிக்காம அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக மீண்டு, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி பாவங்களிலிருந்து மீண்டு நம்முடைய நாட்டினுடைய நலனுக்காக அதிகமாக துவா செய்யுங்கள். அந்த வகையில் பெரியவர்கள், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒரு அமலை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் கூட்டம் சேர்ந்து செய்யறது ரொம்ப நல்லது. ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாரும் சேர்ந்து தினமும் 100 தடவை ஆரம்பத்தில் செலவாத் ஓதிக்கொள்ளுங்க. அதற்கு பிறகு 25,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா தொய்யிபா 25,000 தடவை ஓதுங்க. அதை ஓதின பிறகு மறுபடியும் 100 தடவை செலவாத்து ஓதுங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் யாருக்கு நல்ல துவா ஓத தெரியுமோ அவங்கள வச்சு தமிழில் துவா செய்யுங்க. அதுக்கு பிறகு குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து தினமும் ஒரு அமௌண்ட்டை வசூல் செஞ்சு சதக்கா செய்யுங்க. இந்த 5 காரியங்கள் நம்முடைய பெரியவர்கள் உலமாக்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. இதை நாம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நாம பயப்படக்கூடிய எந்த முடிவுகளும் இல்லாம அல்லாஹாலா இந்த நாட்டில் நிம்மதியாக நம்மை வாழ செய்வான். நம்முடைய உயிர் உடைமைகள், நம்முடைய மார்க்கம், நம்முடைய பள்ளிகள், நம்முடைய மதரசாக்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹாலா பாதுகாப்பு கொடுக்கறான். தாய்மார்கள் இந்த விஷயத்துல நினைவில் கொண்டு இந்த விஷயத்தை வந்து கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.